السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. புகழ்கள் எல்லாம் நன்றிகள் எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அந்த ஒருவனையே நாம் புகழ்கிறோம், அவனிடமே நாம் உதவி தேடுகிறோம், அவனையே நாம் நம்பிக்கை கொள்கிறோம், அவனிடம் நாம் மன்னிப்பு தேடுகிறோம். நமது ஆத்மாவின் தீங்குகளை விட்டும் நமது செயல்களின் கெடுதிகளை விட்டும் அவனிடம் நாம் பாதுகாவல் தேடுகிறோம். வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் படைத்த ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், முஹம்மது அவனுடைய அடிமையாகவும் தூதராகவும் இருக்கிறார் என்று சாட்சியும் சொல்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே சகோதரர்கள் மிக சிரமத்தோடு ஏற்பாடு செய்து தங்களுடைய செல்வம், நேரம் என அனைத்தையும் செலவு செய்து இந்த இடத்திலே ஒன்று கூட்டியிருக்கிறார்கள் அல்லாஹுவின் அருளால். இங்கே நீங்கள் ஒன்று கூட்டப்பட்டது மிகச் சிறந்த ஒரு நல்ல நோக்கத்திற்காக. அந்த நோக்கம் என்ன? படைத்த இறைவனை பற்றி தெரிந்து கொள்வது, படைத்த இறைவன் நமக்கு கொடுத்த நேரிய வழிமுறையை பற்றி தெரிந்து கொள்வது, படைத்த இறைவனின் அன்பை நமக்கு வழிகாட்டுகிற மார்க்கத்தை தெரிந்து கொள்வது, படைத்த இறைவனுடைய பொருத்தம் எதில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது, இதுதான் இங்கே நீங்கள் ஒன்று கூடியிருக்கிற நோக்கத்தின் ஒன்று கூடியிருக்கிற இந்த ஒன்று கூடுதலின் நோக்கம். சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே எனக்கும் உங்களுக்கும் நன்மையை வேண்டியவனாகவும் நேர்வழியை வேண்டியவனாகவும் அவனுடைய பொருத்தத்தை வேண்டியவனாகவும் இந்த நோக்கத்தின் அடிப்படையிலே சில கருத்துக்களை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். கவனமாக கேளுங்கள், கேட்ட செய்திகளை சிந்தித்து பாருங்கள். சிந்தித்ததின்படி ஏற்படுகிற நல்ல முடிவை உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே செயல் வடிவத்திலே கொண்டு வாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உறுதியையும் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருவான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று வாழ்க்கையிலே மனிதன் எத்தனையோ பெரும் பெரும் கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடித்து விட்டான். புதிய புதிய அறிவியல் விஞ்ஞான சாதனங்களை எல்லாம் அவன் உருவாக்கி விட்டான். ஆனால் இந்த மனிதனால் மனிதனை எப்படி வாழ வைப்பது என்பதை கண்டுபிடிக்க முடிந்ததா என்றால், என்பதை பற்றிய ஒரு ஆய்வை வழிகாட்டுதலை மனிதர்களுக்கு கொடுக்க முடிந்ததா என்றால், பலர் கொடுக்க முயற்சித்தாலும் அவர்களால் கொடுக்க முடியாது. காரணம், மனிதனுடைய அறிவு ஒரு வரையறைக்கு உட்பட்டது. ஒன்றை தனக்கு நல்லது என்று அவன் சிந்திப்பான், ஆனால் அது பிறருக்கு தீமையாக இருக்கும். ஒன்றை தனக்கு பயன் தரக்கூடியது என்று சிந்திப்பான், ஆனால் அது தனக்கு தீமை தரக்கூடியதாக இருக்கும். எல்லோரும் ஒன்றை அங்கீகரித்துக் கொண்டால் அதை சட்டமாக ஆக்கிவிடலாம் என்று நினைப்பான், அது தீமையாக இருந்தாலும் சரி. உதாரணமாக புகைப்பிடித்தலை போன்று, புகைப்பிடிப்பதை உலகத்தில் உள்ள எல்லா மருத்துவர்களும் எல்லா அறிவியல் சார்ந்த அந்த அறிவியல் துறை சார்ந்த உடல் ஆரோக்கியம் துறை சார்ந்த எல்லா மக்களும் அது ஒரு கெடுதி, மிகப்பெரிய ஒரு தீமை என்று சொல்கிறார்கள். இருந்தாலும் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அப்படியே மதுவை எடுத்துக் கொள்ளலாம், இப்படி பல உதாரணங்களை சொல்லலாம். அதிகமான பேர் ஒன்றை செய்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம், குறைவான பேர் ஒன்றை செய்தால் அதை நிராகரித்து விடலாம், அது சட்டத்துக்கு எதிரானது என்று சொல்லிவிடலாம் என்பதாக மனிதன் சிந்திக்கிறான். இப்படி பல பொருள்களை கண்டுபிடித்து மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான பல வசதிகளை செய்து கொண்ட மனிதன், பல பொருட்களை கண்டுபிடித்து வாழ்க்கைக்கு தேவையான பல வசதிகளை செய்து கொண்ட மனிதன் வாழ்வது எப்படி என்பதை கற்றுக்கொண்டானா? வாழ்க்கையின் நிம்மதியை அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வழியை கவனித்து கேளுங்கள். எந்த வழியிலே மனிதனின் கண்ணியம் பேணப்படுமோ, எந்த வழியில் மனிதனுடைய உயிருக்கு, பொருளுக்கு, அவனுடைய உடைமைகளுக்கு கண்ணியமும் பாதுகாப்பும் இருக்குமோ, எந்த வழியிலே மனித சமூகத்திற்குண்டான அமைதி பாதுகாக்கப்படுமோ, அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான, நீதமான, சமமான, ஏற்றத்தாழ்வு அற்ற, பாகுபாடு அற்ற, எந்த விதத்திலும் முரண்பாடு அற்ற ஒரு நெறியை மனிதனால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அப்படிப்பட்ட அறிவு படைத்த இறைவன் ஒருவரிடம் மட்டும்தான் இருக்கின்றது சகோதரர்களே. அந்த ஞானம் படைத்த இறைவன் ஒருவரிடம் மட்டும்தான் இருக்கிறது. அவன்தான் அதை கொடுப்பதற்கு சக்தி பெற்றவன், ஆற்றல் பெற்றவன். நாம் அந்த படைத்த இறைவன் கொடுக்கின்ற அந்த நெறியை ஏற்று அதன் அடிப்படையில் வாழும்போதுதான் நமக்கு மத்தியிலே நீதம் பேணப்படும், நேர்மை பேணப்படும், சமத்துவம் பேணப்படும், ஒழுக்கம் பேணப்படும், எல்லோருக்கும் சமமான, ஏற்றத்தாழ்வு அற்ற, அவரவருடைய அந்த தகுதிக்கு ஏற்ப கண்ணியங்களும் உரிமைகளும் கொடுக்கப்படும். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த ஒரு சிறந்த நெறிதான் நம்மை படைத்த இறைவன் நமக்கு கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். இந்த இஸ்லாம் என்பதை பலர் முஹம்மது நபி அவர்கள் அரபு தேசத்திலே உண்டாக்கினார்கள், உருவாக்கினார்கள், போதித்தார்கள், அவர்கள் தோற்றுவித்த மதம் கொள்கை என்பதாக சிலர் விளங்கியிருக்கலாம். இல்லை சகோதரர்களே, இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹ் படைத்தானே, பிறகு வானத்திற்கு மேல் மனிதர்களின் முதல் தந்தையாகிய ஆதமை இறைவன் தனது கரத்தால் நேரடியாக படைத்து அவருக்கு உயிரை ஊதி அவரை கண்ணியப்படுத்தும் விதமாக, அவரை சங்கை செய்யும் விதமாக தன்னுடைய நெருக்கமான வானவர்களுக்கு கட்டளையிட்டான். நான் படைத்த இந்த ஆதமுக்கு நீங்கள் எல்லாம் சிரம் பணிந்து கண்ணியம் செலுத்துங்கள் என்று. வானவர்கள் எல்லாம் சிரம் பணிந்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். இல்லா இபிலீஸ், இபிலீஸை தவிர, சைத்தானை தவிர, அவன் சிரம் பணிய மறுத்துவிட்டான். அபா வஸ்தக்பர், தனது இறைவனின் கட்டளைக்கு தலை சாய்க்க, இறைவனின் கட்டளையை ஏற்றுக்கொள்ள அவன் மறுத்துவிட்டான். வானத்திலே உருவாக்கப்பட்டு அல்லாஹுவால் பிரபஞ்சங்களை எல்லாம் படைத்த அந்த நிகரற்ற அந்த இறைவனால் நேரடியாக உயிர் ஊதப்பட்டு பிறகு சொர்க்கத்திலே தங்க வைக்கப்படுகிறார் ஆதம். இந்த ஆதம் சொர்க்கத்திலே தான் செய்த ஒரு தவறின் காரணமாக, ஷைத்தானுடைய அந்த தூண்டுதலின் அடிப்படையிலே செய்த ஒரு குற்றத்தின் காரணமாக அல்லாஹுவால் கோபிக்கப்பட்டு அவர் சொர்க்கத்திற்கு இறக்கப்படுகிறார். பிறகு தன் தவற்றுக்காக வருந்தி அல்லாஹ்விடத்திலே அழுது மன்னிப்பு கேட்கிறார். எப்படி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதையும் இறைவன் அவருக்கு கற்றுக் கொடுத்தான். சகோதரர்களே, இறைவனை அணுக வேண்டுமா, நெருங்க வேண்டுமா, வணங்க வேண்டுமா, அவனை வழிபட வேண்டுமா, அதற்கும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து, அந்த இறைவன் புறத்திலிருந்து வழிகாட்டுதல் நமக்கு வர வேண்டும். இல்லை என்றால் அந்த வணக்க வழிபாடும் ஒரு நிறைவாக, முறையானதாக, மனிதர்களின் கண்ணியத்தை பேணக்கூடியதாக இருக்கார். சிந்தித்து பாருங்கள். ஆதம் தன் இறைவன் புறத்திலிருந்து பாவ மன்னிப்பு தேடுவதற்குண்டான வாசகங்களை, வாக்கியங்களை கற்றுக்கொண்டார். என்ன வாக்கியங்கள்? காலா ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. எங்கள் இறைவா ரப் என்று சொன்னால், படைத்தவன், நம்முடைய எஜமானன், நமது உரிமையாளன், நம்மை வளர்ப்பவன், நம்மை பரிபாலிப்பவன். ரப்பனா, எங்கள் இறைவா, எங்களை படைத்து வளர்த்து பரிபாலிப்பவனே, நாங்கள் எங்களுக்கு தீங்கிழைத்துக் கொண்டோம், நாங்கள் எங்களுக்கு தீங்கிழைத்துக் கொண்டோம். فَإِنْ لَمْ تَغْفِرْ لَنَا وَتَرْحَمْنَا, நீ எங்களுக்கு மன்னிப்பு வழங்கவில்லை என்றால், நீ எங்களுக்கு கருணை காட்டவில்லை என்றால், நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவோம் என்று அழுதார்கள். அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடினார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். சகோதரர்களே, இப்போது நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதர்களின் முதல் தந்தையாகிய அந்த ஆதமையும் அவருடைய மனைவியாகிய ஹவ்வாவையும் இந்த பூமிக்கு படைத்த இறைவன் இறக்கும் போதே அவர்களுக்கு கொடுத்த மார்க்கம்தான் இஸ்லாம். இஸ்லாம் மனித குலம் தோன்றும் போதே அந்த மனித குலத்தின் முதல் தந்தையாகிய ஆதமுக்கு தான் நேரடியாக படைத்து கண்ணியப்படுத்திய அந்த முதல் தந்தை, நம்மை பெற்றெடுத்த அந்த முதல் தந்தைக்கு இறைவன் நேரடியாக கொடுத்த மார்க்கம்தான் இஸ்லாம். இது மனிதன் கண்டுபிடித்ததல்ல, மனிதனின் கண்டுபிடிப்பில் இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை, ஒரு நெறிமுறையை, ஒரு ஒழுக்கத்தை, ஒரு நீதத்தை கொடுக்கவே முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அன்றிலிருந்து மனித குலம் பின்பற்றுவதற்கு தகுதியான ஒரு மார்க்கமாக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை வைத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இதை அவனுடைய வேதங்களிலே அவன் தெளிவுபடுத்திக் கொண்டே இருந்தான். இந்த மார்க்கத்தை விட்டு மக்கள் விலகிச் செல்லும் போது, கவனித்து கேளுங்கள், இந்த மார்க்கத்தை விட்டு மக்கள் விலகிச் செல்லும் போது இறை தூதர்களின் வருகை காலம் தூரமாகும் போது மனிதன் தனது அறியாமையினால் சில சடங்குகளை அவன் உருவாக்கிக் கொண்டு, சில சம்பிரதாய வழக்குகளை அவன் ஏற்படுத்திக் கொண்டு, கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை படைத்த இறைவனுக்கே இணை வைக்கும் நிலைக்கு ஆளாகும் போது, யாருக்கு இணை வைக்கிறான், தன்னை படைத்து வளர்த்து தன்னை பரிபாலிக்கக்கூடிய இறைவனுக்கு இணை வைக்கும் ஒரு நிலைக்கும் மனிதன் ஆளாகி விடுகிறான். ஒரு நாட்டிலே ஒரு மன்னன் தனக்கு நிகராக ஒருவர் இருப்பதை விரும்புவதில்லை. விரும்புவார்களா? விரும்ப மாட்டார்கள். எந்த ஒரு நிர்வாகத்திலும் அந்த நிர்வாகத்தின் உரிமையாளர் தனக்கு நிகராக சமமாக ஒருவர் இருப்பதை விரும்ப மாட்டார். ஏன்? நமது குடும்பத்திலும் குடும்ப தலைவருக்கு நிகராக மற்றொருவர் இருப்பதை விரும்புவார்களா? விரும்ப முடியுமா? அப்படி விரும்பினால் அங்கே நிர்வாகம், குடும்பம் சரியாக இருக்குமா? ஆட்சி சரியாக இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒன்று தனக்கு சமமாக தனது நிர்வாகத்திலே ஒருவரை கூட்டாக்கிக் கொள்வதை மனிதன் விரும்புவதில்லை. அது அந்த வாழ்க்கையை நடத்துவதற்கு, நிர்வாகத்தை நடத்துவதற்கு மிகப்பெரிய இடையூறு என்றெல்லாம் பேசுகிறான். ஆனால் தன்னை படைத்த இறைவனுக்கு மட்டும் நிகரை கற்பிக்கிறான், தன்னை படைத்த இறைவனுக்கு மட்டும் இணையை கற்பிக்கிறான். இது எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்கள், அறியாமை பாருங்கள். யாருக்கு இணை? அவனை போன்று ஏதாவது படைப்புகளை இந்த இணைகள், இந்த இணை தெய்வங்கள் படைத்திருக்கின்றனவா? அல்லாஹு தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அந்த அறியாத மக்களை பார்த்து கேட்கிறான், அம் ஹலக்குக ஹல்கில்லா, நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ, நீங்கள் யாருக்கு வழிபாடு செய்கிறீர்களோ, அவர்கள் அல்லாஹ் படைத்த படைப்புகளைப் போல ஏதாவது படைப்புகளை படைத்திருக்கிறார்களா? அவர்கள் உங்களது தேவைகளை நிறைவேற்றுகிறார்களா? நீங்கள் அவர்களிடத்தில் பிரார்த்திக்கும் போது உங்கள் பிரார்த்தனைகளை, துஆக்களை கேட்கிறார்களா? நீங்கள் அவர்களுக்கு முன்னால் நிற்கும் போது அவர்கள் உங்களை பார்க்கிறார்களா? நீங்கள் பேசுவதை அவர்கள் கேட்கிறார்களா? படைத்த இறைவன் யார் என்றால் மேலே உள்ளவன் என்று சொல்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தவன் யார் என்று கேட்டால் அந்த இறைவன் என்று சொல்கிறீர்கள். கண்களை கொடுத்தவன், செவியை கொடுத்தவன் யார் என்று கேட்டால் அவன் என்று சொல்கிறீர்கள். அப்படி என்றால் அண்ணா தூப்பகூன், நீங்கள் எப்படி அந்த ஒருவனை விட்டு திசை திருப்பப்பட்டு, அந்த ஒருவனை விட்டு திசை திருப்பப்பட்டு வேறு எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்கிறான் சகோதரர்களே. பகண்ணியத்திற்குரியவர்களே, அந்த முதல் மனிதருக்கு இறைவன் கொடுத்தது மட்டுமல்ல, அந்த மார்க்கம், அந்த மார்க்கத்தின் நெறிமுறைகளை அவனே வகுத்து கொடுத்து, அவனே முறைப்படுத்தி கொடுத்து,
மனிதர்களுடைய காலங்களுக்கு ஏற்ப அந்த சட்டங்களை, அந்த சட்டத்தின் உள்ரங்கமான வெளிரங்கமான அமைப்புகளை அவனே சீர்படுத்திக் கொண்டே வந்தான். சமுதாயத்திற்கும் ஒரு தூதர் அனுப்பப்பட்டார். وَلِكُلِّ قَوْمٍ هَا وَإِمِّنْ أُمَّتٍ إِلَّا خَلَى فِيهَا نَذِيرٌ. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் சென்றிருக்கிறார். ஒவ்வொரு சமுதாயத்திலும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய, அந்த மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தூதரை நாம் அனுப்பி இருக்கிறோம். وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا أَنِ اعْبُدُوا اللَّهَ وَاجْتَنِبُوا الطَّاغُوتَ. எல்லா சமுதாயத்திலும் ஒரு தூதரை நாம் அனுப்பியிருக்கிறோம். அந்த தூதர் மக்களை படைத்த இறைவனின் பக்கம் அழைத்தார். அவனை தவிர மக்கள் வணங்குகின்ற ஏனைய மக்களாக ஏற்படுத்திக் கொண்ட தெய்வ வழிபாட்டிலிருந்து, கடவுள் வழிபாட்டிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்று அந்த மக்களுக்கு அழைப்பு கொடுத்தார். வலகது பஅத்னா ஃபி குல்லி உம்மத்தி ரசூலா, திட்டவட்டமாக என்று அல்லாஹ் சொல்கிறான், கண்டிப்பாக நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்து சகோதரர்களே, இப்படி இறைவன் தொடர்ந்து தூதர்களை அனுப்பி மக்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த இந்த இஸ்லாம் என்ற இந்த நெறி இறுதியாக படைத்த இறைவன் அல்லாஹ் அவனுடைய நாட்டப்படி இதை இனி மாற்றமே ஏற்படாத அளவிற்கு, இனி மாற்றத்திற்கு தேவையே இல்லாத அளவிற்கு, இனி எந்த காலத்தில் எந்த நாட்டில் எந்த பகுதியில் எந்த மொழி பேசுபவர் வந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் பொருந்தும்படியாக, அவர்கள் அனைவருடைய வாழ்க்கைக்கும் ஏற்றமான பொருத்தமான, சமூகத்தின் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கும்படியான ஒரு சட்டதிட்டங்களை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே நிறைவு செய்ய நாடினான். அதைத்தான் இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அவர்கள் மீது கருணை காட்டுவானாக, அவர்கள் அனுப்பப்பட்ட போது அந்த நிறைவை இறைவன் செய்தான். எப்படி குறிப்பிடுகின்றான் பாருங்கள், 5வது அத்தியாயத்தின் 3வது வசனத்திலே, அல்யௌம அக்மல்து லகும் தீனகும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லகுமுல் இஸ்லாம தீனா. அழைத்து சொல்லுகின்றான் உலக மக்களே, தான் படைத்த அத்தனை மக்களையும் அழைத்து சொல்கிறான். படைத்த இறைவனுக்கு உரிமை இருக்கிறது, அவன் நம்மை அழைக்கிறான், அவன் நம்மை முன்னோக்கி பேசுகிறான். நான் உங்களுக்கு எனது அற்கொடையை முழுமைப்படுத்தினேன், உங்களது மார்க்கத்தை, உங்களது இந்த கொள்கையை, இந்த நெறியை நான் முழுமைப்படுத்தினேன், எனது அருளை உங்கள் மீது நிறைவு செய்து விட்டேன், உங்களுக்காக இஸ்லாமிய மார்க்கத்தை நெறியாக, வாழ்க்கைக்கு உண்டான ஒரு வழியாக நான் ஏற்று பொருந்திகொண்டேன் என்ற திட்டவட்டமான அறிவிப்பை செய்து விடுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அறிவிப்பின் மூலம் இறைவன் மிக தெளிவான ஒரு விதியை அவன் எழுதி விடுகிறான். 3வது அத்தியாயத்தின் 17வது வசனத்தை படித்து பாருங்கள், இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே படைத்த இறைவனிடத்திலே யாருடைய கைவசத்தில் நமது ஆத்துமாக்கள் இருக்கின்றனவோ, நமது வாழ்வும் சாவும் எந்த இறைவனின் நாட்டப்படி நடக்கின்றதோ, அந்த படைத்த இறைவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட நெறி, அவனிடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் அல் இஸ்லாம். அவனுக்கு பணிந்து அவனுடைய கட்டளைகளை ஏற்று செயல்படுகின்ற இஸ்லாம் என்ற மார்க்கம்தான். இதே அத்தியாயத்தின் 85வது வசனத்திலே சொல்வதை பாருங்கள், வமன் யப்தகி கைரல் இஸ்லாம் தீனா فَلَنْ يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. இஸ்லாமை தவிர வேறொன்றை ஒரு கொள்கையாக நெறியாக யாராவது ஏற்று செயல்பட்டால் அவர்களிடமிருந்து அவர்களுடைய நன்மைகள் அங்கீகரிக்கப்படாது, அவர்கள் மறுமையிலே மரணத்திற்கு பிறகு அவர்கள் எழுப்பப்படும் அந்த நாளிலே நிரந்தர நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இவ்வளவு தெளிவான அறிவிப்புகளை எல்லாம் அந்த இறைவன் செய்துவிட்டு, அந்த படைத்த இறைவன் இவ்வளவு தெளிவான அழுத்தமான உறுதியான அறிவிப்புகளை செய்துவிட்டு பிறகு அவன் சொல்வதை பாருங்கள், இந்த மார்க்கம்தான் நிறைவானது உண்மையானது, இதைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறானே, பிறகு நமக்கு புரிய வைக்கிறான் அந்த படைத்த இறைவன், நமக்கு புரிய வைக்கிறான். எப்படி சொல்கிறான், இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், இஸ்லாம் என்ற இந்த இறை மார்க்கத்திற்கு, இந்த இயற்கை மார்க்கத்திற்கு இரண்டு அடிப்படைகள். சகோதரர்களே, நீங்கள் உங்களோடு வாழுகின்ற முஸ்லிம்களை பார்த்து இஸ்லாமை எடை போட்டு விடாதீர்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற முரண்பாடுகளை பார்த்து இதுதான் இஸ்லாமாக இருக்குமோ என்று நீங்கள் எண்ணிவிடாதீர்கள். அவர்களும் திருத்தப்பட வேண்டியவர்கள், தங்களது வாழ்க்கையை சரி செய்வதற்கு போதிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களும் இஸ்லாம் இரண்டு அடிப்படைகளின் மீது அமைந்திருக்கிறது. ஏன் இந்த இஸ்லாமை வாழ்க்கைக்கு முழுமையான வழி என்று சொல்கிறோம், ஏன் இந்த இஸ்லாமை வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்று சொல்கிறோம் என்றால், ஒன்று, இந்த இஸ்லாமின் அடிப்படை அல் குர்ஆன். உங்களுக்கு சொன்னோம், இஸ்லாம் முழு வாழ்க்கைக்கும் உண்டான ஒரு முழுமையான வாழ்க்கை நெறி என்று சொன்னோம். நீங்கள் கேட்கலாம், அது எப்படி சாத்தியம் என்று கேட்கலாம், எந்த அடிப்படையில் சொல்கிறீர்கள் என்று கேட்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆம், அந்த அடிப்படை என்ன தெரியுமா, ஒன்று குர்ஆன், இரண்டாவது அந்த குர்ஆன் எந்த தூதரின் மீது இறக்கப்பட்டதோ அல்லாஹ் அவர்களை பொருந்து கொள்வானாக, அவர்கள் மீது கருணை செய்வானாக. அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, ஒன்று என்ன, குர்ஆன் இறைவன் நேரடியாக இறக்கிய வேதம், வானவ தூதர் ஜிப்ரீலின் மூலமாக இறைவன் பேசிய அந்த பேச்சு முஹம்மத் மனித தூதருக்கு இறக்கப்பட்டது. அதிலே மனிதர்களுடைய பேச்சு கலக்கப்படவில்லை, மனிதர்களின் கைகள் அதை கலங்கப்படுத்தவில்லை. எப்போது இறக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இன்று வரை எழுத்துகள் மாறாமல், உச்சரிப்புகள் மாறாமல், அதனுடைய அனைத்து வடிவங்களும் பாதுகாக்கப்பட்டு, வெறும் ஏடுகளில் மட்டும் இல்லாமல், கவனித்து கேளுங்கள், வெறும் ஏடுகளில் மட்டும் இல்லாமல், உயிராக உலகத்திலே பல கோடி மக்கள் பேசுகிற மொழியிலே, அன்றாட வாழ்க்கையிலே பல கோடி முஸ்லிம்கள் தங்களது நெஞ்சங்களிலே பாதுகாத்து அதை ஒவ்வொரு நாளும் தங்கள் வணக்க வழிபாட்டிலே ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஏதோ மாசத்தில் ஒரு நாள், வருஷத்தில் ஒரு நாள் ஓதுவதற்குள்ள வேதம் அல்ல குர்ஆன், படிப்பதற்குள்ள வேதம் அல்ல குர்ஆன், ஒவ்வொரு நாளும் படிப்பதற்கு, ஒவ்வொரு நாளும் ஓதுவதற்கு இறைவன் புறத்திலிருந்து கட்டளையிடப்பட்ட வேதம், கட்டளையிடப்பட்ட புத்தகம். சகோதரர்களே, காலை தொழுகையிலிருந்து இரவின் கடைசி தொழுகை வரை ஒவ்வொரு முஸ்லிமும், இஸ்லாமை ஏற்று தொழுகை நடத்துகின்ற ஒவ்வொரு முஸ்லிமும் இதை தனது தொழுகையிலே ஓதிக்கொண்டிருக்கிறார், அதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இதனுடைய மொழியும் உயிராக இருக்கிறது, இந்த வேதமும் உயிராக இருக்கிறது, எல்லோராலும் படித்து புரிவதற்கு எளிமையாகவும் ஆக்கப்பட்டுள்ளது. இந்த குர்ஆன் சவால் விடுகிறது. எப்படி சவால் விடுகிறது, என்னை சிந்திப்பவர்களுக்காக, என்னை ஆராய்ச்சி செய்பவர்களுக்காக எனது இறைவன் என்னை எளிமையாக்கி வைத்திருக்கிறான். சிந்திப்பவர், படிப்பவர், ஆராய்பவர் யாராவது இருக்கிறார்களா, என்னை திறந்து படியுங்கள், என்னிலே நீங்கள் முரண்பாடுகளை காண முடியுமா. அஃபலா யதத்தப்பரூன் அல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. இந்த ஜாதியினருக்கு மட்டும் சொந்தம், இவர்களுக்கு சொந்தம் இல்லை, இவர்கள் வேதத்தை தொடக்கூடாது, வேதத்தை தொட்டால் இவர்களுக்கு தீட்டு என்றெல்லாம் மக்களை பாகுபாடு காட்டாமல், எல்லா மக்களும் சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை, ஆண்களிலிருந்து பெண்கள் வரை, கருப்பர்களிலிருந்து வெள்ளையர் வரை, எல்லா மொழி பேசுபவர்களையும் அல்லாஹ் அழைக்கிறான். நான் இறக்கிய இந்த வேதத்தை சிந்திக்காமல் இருப்பதற்கு உங்கள் உள்ளங்களில் பூட்டுகளா போடப்பட்டு விட்டன. எப்படி கேட்கிறான் பாருங்கள். அஃபலா யதத்தபரூன் அல் குர்ஆன், இந்த குர்ஆனை இவர்கள் ஆராய வேண்டாமா? இதை ஆராயாமல் இருப்பதற்கு, சிந்திக்காமல் இருப்பதற்கு, இதை பற்றி இவர்கள் யோசிக்காமல் இருப்பதற்கு இவர்களது உள்ளங்களில் புட்டுகளா போடப்பட்டு விட்டன. அஃபலா யதத்தபரூன் அல் குர்ஆன் وَلَوْ كَانَ مِنْ عِنْدِ غَيْرِ اللَّهِ لَوَجَدُوا فِي اخْتِلَافًا كَثِيرًا. குர்ஆனை இவர்கள் ஆராய வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹுவை தவிர வேறொருவர் புறத்திலிருந்து இது இறக்கப்பட்டிருந்தால், வேறொருவர் புறத்திலிருந்து இது இறக்கப்பட்டிருந்தால் இதிலே முரண்பாடுகளை பார்த்திருப்பீர்கள். ஒரு வேதம் இறைவேதம், மனிதனுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமான வேதம் என்றால் அதிலே முரண்பாடுகள் இருக்கக்கூடாது. அதிலே நீதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். மனித வாழ்க்கையினுடைய சமத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். சட்டங்கள் மனிதர்கள் செய்கிற குற்றங்களை தடுத்து குற்றம் செய்பவர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும்படியாக, குற்றம் இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதத்தை தரும்படியாக அந்த சட்ட அமைப்பு இருக்க வேண்டும். அந்த வேதம் சொல்லக்கூடிய இறை வழிபாடு மனிதனை கண்ணியப்படுத்தக்கூடிய, மனிதனுடைய ஆன்மாவை சாந்திப்படுத்தக்கூடிய, மனிதனுடைய சிந்தனையை சீர்படுத்தக்கூடிய, அவனுடைய அந்த முறையற்ற போக்குகளை எல்லாம் அவனிடமிருந்து களையக்கூடிய, ஒரு நல்லவனாக உருவாக்கக்கூடியதாக அந்த வணக்க வழிபாடுகளை அந்த வேதம் கற்றுத்தர வேண்டும். மூன்றாவதாக, அவனுடைய வாழ்க்கையிலே சமூகத்தோடு அவனுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளை சீர் செய்து, சமூகத்தோடு சமுதாயத்தோடு அவன் பழகும் போது மிகச்சிறந்த நல்ல ஒரு மனிதனாக, ஒரு நல்ல மனிதனாக வாழ்வதற்கு அந்த வேதம் கற்றுத்தர வேண்டும். அவனுடைய குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, அவனுடைய தனி மனித வாழ்க்கை என்ற அனைத்திலும் இறை அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அந்த மார்க்கம், அந்த வேதம் இருக்க வேண்டும். மக்களுக்கு முன்னால் வேத போதனைகளை செய்துவிட்டு மக்களிலிருந்து தனிமையிலே செல்லும் போது, பாவம் செய்வதிலிருந்து அந்த மனிதனை தடுக்கவில்லை என்றால், அல்லது எந்த இடத்திலேயே இறைவனுக்கு வழிபாடு செய்யப்படுகிறதோ, வேதம் ஓதப்படுகிறதோ, அந்த இடத்திலேயே இறைவனுக்கு மாறு செய்யப்படுவதை தடுக்கவில்லை என்றால் அது வேதமாக இருக்காது சகோதரர்களே. குர்ஆனிலே இத்தனை அம்சங்களும் நிறைவாக காணப்படுகின்றன. குர்ஆனுடைய அழைப்பை பாருங்கள். யா அய்யுஹன்னாஸ் இன்னா கலக்னாகும் மின் தக்கரி வ உன்ஸா வஜஅல்னாகும் شُعُوبًا وَقَبَائِلَ لِتَعَارَفُوا إِنَّ أَكْرَمَكُمْ عِنْدَ اللَّهِ أَتْقَاكُمْ. இப்படிப்பட்ட ஒரு அறைகூவலை, ஒரு அழைப்பை குர்ஆனை தவிர்த்து வேறொரு வேதங்களிலே கொண்டு வந்து விடுங்கள், நிச்சயமாக அது உங்களால் முடியாது. இந்த அழைப்பு என்ன சொல்கிறது? சூரத்துல் ஹுஜராத் இறைவன் அழைத்து சொல்கின்றான், மக்களே, நீங்கள் அமெரிக்காவில் வாழுங்கள், ஆஸ்திரேலியாவிலே வாழுங்கள், ஐரோப்பாவிலே வாழுங்கள், ஏசியாவிலே வாழுங்கள், எந்த கண்டத்தில் வாழ்ந்தாலும் சரியா, ஐயுஹன்னாஸ் மக்களே என்ற இந்த அழைப்புக்குள் நீங்கள் வந்தே ஆக வேண்டும். யா ஐயுஹன்னாஸ் மக்களே, படைத்த இறைவன் சொல்கிறான், இன்னா கலக்னாகும், நாம் தான் உங்களை படைத்தோம், வேறொருவன் படைக்கவில்லை. இப்படிப்பட்ட டிக்ளரேஷன், மிக தெளிவான ஒரு அறிக்கை, படைத்த இறைவனை தவிர வேறு யாருக்கு சொல்வதற்கு உரிமை இருக்க முடியும்? அந்த தைரியம், அந்த துணிவு, சொல்வதிலே தெளிவு, மனிதர்களே நான் உங்கள் இறைவன், அன ரப்புக்கும், நான் உங்கள் இறைவன்,
நான் உங்களை படைத்தேன். எங்கிருந்து படைத்தேன், எப்படி படைத்தேன்? மின் ஜகரியும் உன்சா, ஒரு ஆணிலிருந்து ஒரு பெண்ணிலிருந்து தான் படைத்தோம். குரங்கிலிருந்து இறைவன் நம்மை படைக்கவில்லை சகோதரர்களே. மனிதன் குரங்கிலிருந்து படைக்கப்பட்டவன் அல்ல. மேலை நாட்டில் வேண்டுமானால் கலாச்சார சீரழிவால் யாராவது அப்படி பிறந்திருக்கலாம், அதனால் அவர்கள் அப்படி சொல்லலாம். ஆனால் நாம் அப்படி எண்ணக்கூடாது சகோதரர்களே. நமது தந்தை ஒரு மனிதர், அவருடைய தந்தை ஒரு மனிதர், அவருடைய தந்தை ஒரு மனிதர், அவருடைய தந்தை ஒரு மனிதர் என்று முதல் மனிதர் வரை மனித சந்ததிகளிலே நாம் தோன்றியிருக்கிறோம். மிருகத்திலிருந்து தோன்றவில்லை. தனது தந்தையை மிருகமாக நினைப்பவனை விட ஒரு கேவலமான அறிவுடையவன் இருக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். இன்னா ஹலக்னாக்கும் மின் ஜகரிம் வ உன்சா, நாம் தான் உங்களை படைத்தோம். எப்படி படைத்தோம்? ஓர் ஆணிலிருந்து ஒரு பெண்ணிலிருந்து, அவ்வளவுதான். நீங்கள் எந்த நிறமுடையவராக இருக்கட்டும், எந்த தொழில் செய்பவராக இருக்கட்டும், எந்த மொழி பேசுபவராக இருக்கட்டும், எந்த நாட்டை சேர்ந்தவராக வேண்டுமானால் இருக்கட்டும், உங்களுக்கெல்லாம் அசல் ஒரு தந்தை ஒரு தாய் தான். அவர்கள் தான், வேறு யாரும் கிடையாது. அதிலிருந்து வந்த சந்ததிகள் தான் நீங்கள். பிறகு என்ன சொல்கிறான்? உங்களை நாம் பல கோத்திரங்களாக குடும்பங்களாக அமைத்தோம். எதற்காக? உங்களுக்கு மத்தியிலே பாகுபாடு ஏற்படுத்துவதற்காக அல்ல, உங்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தி நீங்கள் கொள்வதற்காக அல்ல, நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக, ஒருவரை ஒருவர் நீங்கள் அடையாளம் கண்டுகொள்வதற்காக, அதற்காகத்தான் உங்களுடைய இடத்தின் அடிப்படையிலே வாழ்கின்ற அந்த சூழ்நிலையின் தட்பவெப்ப அந்த அமைப்புக்கு ஏற்ப மனிதனுடைய நிறம், மனிதனுடைய உயரம், மனிதனுடைய உடை, கலாச்சாரம், மொழி மாறுபடுகிறது. எதற்காக அல்ல, அவர்களுக்கு மத்தியிலே பேதமை காட்டப்படுவதற்காக அல்ல. பிறகு சொல்கிறான், நீங்கள் இறைவனுடைய கண்ணியத்தை அடைய வேண்டும் என்றால் இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், என்னிடத்திலே உங்களிலே கண்ணியமானவர் யார் தெரியுமா? உங்களில் யார் அதிகமாக என்னை பயந்து கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் என்னிடத்திலே கண்ணியம் அதிகம். இதான் உங்களுக்கு சொன்னேன் சகோதரர்களே. சமூக ஒற்றுமைக்கு, மனித சமூகத்தின் அடிப்படையை அமைப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு நெறி இறைவனுடைய வேதமாகி இந்த குர்ஆனை தவிர வேறொன்றிலுமே கிடையவே கிடையாது. அதற்குத்தான் சொல்கிறோம் அல் குர்ஆன் மனித வாழ்க்கைக்குண்டான முழுமையான நெறி என்பதாக. உலகத்திலே மொழியால், நிறத்தால் அல்லது வேறு கலாச்சாரத்தால் மனிதர்கள் பாகுபாடு காட்டப்பட்டு மனிதன் மனிதனை இழிவாக பார்ப்பதிலிருந்து தடுக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம். சமூகத்தின் அத்தனை மக்களுக்கு மத்தியிலே ஏற்ற தாழ்வுகளை களைந்து ஒற்றுமையாக்கக்கூடியது இந்த வேதம். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். எப்படி சொல்கிறான் பாருங்கள் இறைவன், நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே எந்த வகையிலும் ஏற்றத்தாழ்வு காட்டக்கூடாது, உங்களுக்கு மத்தியிலே எந்த வகையிலும் நீங்கள் பிறர் மீது பகைமை கொள்ளக்கூடாது, உங்களுக்கு மத்தியிலே சகோதரர்களாக நீங்கள் வாழ வேண்டும். இன்னமல் முஃமினூன இஹ்வா, இறை நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லாம் சகோதரர்கள் என்ற மிக தெளிவான அறிக்கையை படைத்த இறைவன் இந்த குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லுகின்றான் சகோதரர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சமூக வாழ்க்கைக்கு அடுத்தபடியாக மனிதனுடைய அந்த பொருளாதார வாழ்க்கையை நாம் சொல்லலாம். அவனுடைய கொடுக்கல் வாங்கல் அந்த வழிகாட்டுதலை ஒரு வேதம் நிறைவாக கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அந்த வேதம் வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு தகுதியான வேதமாக, வழிகாட்டியான வேதமாக இருக்க முடியும் என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் பாருங்கள், இந்த குர்ஆன் மனிதனுடைய அத்தனை பொருளாதார பிரச்சனைகளுக்கும் மிக தெளிவான தீர்வை கொடுக்கிறது. சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்கிறேன். இன்று உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒரு பிரச்சனையால் அதன் வலியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வெளியேறுவதற்குண்டான வழியை தெரியாமல்,
இன்று இந்த உலக மக்கள் எல்லாம் ஒன்று இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளட்டும், இல்லை என்றால் குறைந்தபட்சம் இஸ்லாம் கூறுகிற அந்த அமைப்பு முறையிலேயாவது நாம் வாழ்ந்து நிம்மதியை பெறுவோம் என்ற முடிவுக்கு வரட்டும். இவர்களுடைய இந்த பிரச்சனை, இவர்களுடைய இந்த வலி அன்று இரவே காணாமல் போய்விடும். எந்த இடத்திற்கு சென்றது என்றே தெரியாமல் பொருளாதார பிரச்சனை கண்ணியத்திற்குரியவர்களே மக்களை அவ்வளவு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் என்பதாக எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள், அதுதான் வட்டி சகோதரர்களே. என்னது வட்டி? மனிதன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இன்று அதிலே தள்ளப்படுகிறான். என்ன காரணத்தினால்? சில செல்வந்தர்களின் அந்த ஒரு வியாபார கொள்கையினால் ஏழைகளின் சொத்துக்களை, பொதுமக்களின் சொத்துக்களை சூறையாடுவதற்காக, அவர்களின் இரத்தங்களை உறிஞ்சுவதற்காக சைத்தானின் மூலமாக, இபிலீசின் மூலமாக சிலருடைய சிந்தனையில் போடப்பட்ட அந்த பொருளாதார கொள்கைதான் வட்டி என்பது. உலகத்திலே இறைவன் இதற்கு முன்னால் இறக்கிய அத்தனை மதங்களிலும் அத்தனை வேதங்களிலும் தடை செய்யப்பட்ட ஒன்றை அந்த இறைவன் அவனுடைய வேதமாகிய இந்த இறுதி வேதமாகிய இந்த குர்ஆனிலும் மிக தெளிவாக தடை செய்கிறான். இறைவன் வியாபாரத்தை உங்களுக்கு அனுமதித்து வட்டியை தடை செய்து விட்டான். யார் வட்டி வாங்குகிறார்களோ, யார் வட்டி வாங்குவதை விட்டு விலகிக் கொள்ளவில்லையோ அவர்கள் இறைவனோடு போர் செய்வதற்கு தயாராகிவிடுங்கள் என்று சொல்கிறான். மனிதன் தான் சம்பாதித்த செல்வத்தை ஏழைகளுக்கு ஜகாத் என்ற அந்த மார்க்க கடமையான வரியின் மூலமாக, சதகா தர்மம் என்ற அந்த சேரிட்டி மூலமாக கொடுத்து மனிதர்களுடைய கவலையிலே துக்கத்திலே பங்கு கொள்ள வேண்டியவன் அந்த மனிதர்களின் இரத்தத்தையே உறிஞ்சக்கூடியவனாக மாறிவிட்டால் எவ்வளவு பெரிய தீமை ஏற்படும் சகோதரர்களே. வியாபாரத்திலே ஏற்படக்கூடிய அத்தனை இன்றைய அந்த சீர்கேடுகள், இவ்வளவு பெரிய இந்த நாசங்களுக்கெல்லாம் வட்டி மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. இறைவனுடைய வேதத்தின்படி சமூகத்தை அமைத்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலேயே வட்டி இல்லாமல் தொழில் நடத்துவதற்கு சாத்தியமான, வட்டி இல்லாமல் சமூக மக்களின் ஏழைகளின் தேவைகள் நிறைவேறும்படியான ஒரு மக்களை, ஒரு சமுதாயத்தை உருவாக்கி வெற்றி கண்டு சென்றார்கள். சும்மா வேதத்தில் எழுதப்பட்ட சொல்வார்கள் அல்லவா ஏட்டு சுரக்கா என்று, வேதத்தில் எழுதப்பட்ட வரியாக மட்டுமில்லை, இது சமூகத்திலே செயல்படுத்தப்பட்ட ஒரு சட்டமாக ஆக்கி காட்டினார்கள். வட்டி வாங்குவதை பற்றி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் பாருங்கள், வட்டி அதை வாங்கக்கூடியவன், அதை கொடுக்கக்கூடியவன், அதை அந்த கணக்கை எழுதி வைப்பவன், அந்த கணக்குக்கு சாட்சியாக இருப்பவன், இவர்கள் எல்லோரையும் படைத்த இறைவனாகிய அல்லாஹ் சபிக்கிறான், தனது அருளில் இருந்து அவர்களை தூரமாக்குகிறான். இன்று மக்களுக்கு பல வங்கிகள் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் மிக சௌகரியமாக, இலகுவாக, எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் கிரெடிட் கார்டு தருகிறோம் என்று வீட்டை தேடி வந்து கதவை தட்டி தருகிறார்கள். பலர் அனுபவித்திருப்பார்கள் இந்த பிரச்சனையை. ஒன்றுக்கு பல வங்கிகளிலே கிரெடிட் கார்டுகளை வாங்கிவிட்டு பிறகு அதன் மூலமாக ஆடம்பர வாழ்க்கைகளை அனுபவிக்க ஆரம்பித்துவிட்டு அந்த பணத்தை கட்ட முடியாமல் தலைமறைவாக இருப்பவர்கள் சமுதாயத்திலே பலர் சகோதரர்களே. ஆகவே தமிழ்நாட்டு அரசாங்கத்திலே கூட இதன் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு கருத்து படமாக ஒரு படத்தை மக்களுக்கு போட்டு காட்டுகிறார்கள். இதற்கு என்ன காரணம்? மனிதன் வட்டிக்கு செல்லும் போது அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த நஷ்டம். வட்டியினால் எந்த வியாபாரமும் உருப்பட்டது கிடையாது, வட்டியினால் ஆரம்பிக்கப்பட்ட எந்த ஒரு தொழிலும் நிறைவை அடைந்தது கிடையாது. இது நீங்கள் வரலாற்றிலே பார்த்துக் கொண்டே இருக்கலாம். ஆரம்பத்தில் என்னமோ பெரிய பிரைவேட் லிமிடெட் என்று சொல்வார்கள், லிமிடெட் என்று சொல்வார்கள், கடைசியில் அட்ரஸே இல்லாமல் ஓடி போயிடுவாங்க. ஷேர் என்று சொல்கிறார்கள். சமுதாயத்திலே பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார கொள்கையை இந்த இஸ்லாமிய மார்க்கம் வகுத்து தருகிறது மக்களுக்கு. இரையச்சத்தோடு கலந்த ஒரு பொருளாதார வாழ்க்கை. இன்று பாருங்கள், மனிதன் அவனை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு துறை இல்லாமல் இருந்திருந்தால் இன்று நாம் எல்லாம் ஒரு சுகாதாரமான ஒரு நல்ல உணவை சாப்பிட்டு இருக்க முடியுமா? அப்படியெல்லாம் இருந்தும் கூட எப்படி இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் முறைகள் எல்லாம் இருந்தும் கூட மக்கள் சாப்பிடுகின்ற பிள்ளைகள் சாப்பிடுகின்ற உணவுகளிலே வியாபாரத்திற்காக ருசியை ஏற்படுத்தி அதற்கு மக்களை அடிமையாக்கி அவர்களுடைய பணங்களை சுரண்டுவதற்காக அற்ப அற்ப பொருள்களை எல்லாம் பல விலைக்கு விற்கிறார்களே. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இறைவன் இந்த வியாபாரத்தில் அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை கொடுக்கின்றான். நேற்று கூட நடந்த உரையிலே சொல்லி காட்டினோம், அழகான ஒரு வாசகத்தை கொடுக்கின்றான். அந்த வாசகம் அவ்வளவு அச்சுறுத்தலான வாசகம். வைலுல்லில் முத்தஃபிஃபீன் الذين اذا اكتالوا على الناس يستوفون واذا كالوهم او وزنوهم يخسرون மக்களுக்கு மோசடி செய்பவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும். அவர்கள் மக்களிடத்திலே அளந்து வாங்கினால், நிறுத்து வாங்கினால் நிறைவாக தங்களுக்கு வாங்கிக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு இவர்கள் அளந்து கொடுத்தாலோ நிறுத்து கொடுத்தாலோ அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்துகிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு இறை அச்சத்தையும் இறைவன் போதிக்கின்றான் பாருங்கள். நீ ஒரு உண்மையான இறை அச்சமுள்ளவன், நல்லவன் என்று இருந்திருந்தால் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களாகிய மக்களுக்கு நேர்மையானவனாக நீதமானவனாக இருக்க வேண்டும். அவர்களை ஏமாற்றுவதை, அவர்களுக்கு துரோகம் செய்வதை அவனுடைய வேதம் ஒரு காலம் அனுமதிக்கவில்லை சகோதரர்களே. இன்ன அல்லாஹ லா யுஹிப்பு குல்ல கவ்வானின் அசீம். வாக்குக்கு மாறு செய்பவன், உடன்படிக்கைகளை மீறக்கூடியவன், வாக்குக்கு மாறு செய்பவன், உடன்படிக்கைகளை மீறக்கூடியவன், மக்களுக்கு அநியாயம் அக்கிரமங்கள் செய்யக்கூடியவனை அல்லாஹ் ஒரு காலம் நேசிக்கவே மாட்டான். மக்களுக்கு கெடுதி செய்பவனை அல்லாஹ் ஒரு காலம் நேசிக்கவே மாட்டான். அவன் எவ்வளவு பெரிய தொழுகையாளியாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு பல நன்மைகள் செய்தாலும் சரி, வாக்குகளை மீறக்கூடியவன், உடன்படிக்கைகளை மீறக்கூடியவன், ஒப்பந்தங்களை மீறக்கூடியவன், மக்களோடு இருக்கின்ற தொடர்புகளிலே அவர்களுக்கு அநியாயம் செய்பவனை இறைவன் ஒரு காலம் நேசிக்க மாட்டான். இந்த வசனம் எப்படிப்பட்ட ஒரு இறையச்சத்தை தூண்டும் பாருங்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மதீனாவின் கடை தெருவுகளிலே வருகிறார்கள். அந்த மதீனாவின் கடை தெரு எப்படிப்பட்ட கடை தெரு தெரியுமா? இன்று இருக்கின்ற கடை தெரு போன்று கிடையாது. இன்று என்ன, பிறரை அழித்து தான் உருவாக வேண்டும். எப்படி? ஒரு கடைக்காரர் பிறரை அழித்து தான் உருவாக வேண்டும், பிறரை குறை கூறி தன்னிடத்தில் இல்லாததையெல்லாம் இருப்பதாக சொல்லி மக்களை ஏமாற்ற வேண்டும். இன்று நீங்கள் எங்களிடத்தில் பொருள் வாங்கினால் ஒரு கூப்பன் தருகிறோம், எழுதி போட்டால் உங்களுக்கு பரிசு என்று சொல்கிறார்களே, இதையெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் சூதாட்டம் என்று சொல்கிறது. இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றல்ல. மனிதர்களுக்கு தேவையில்லாத பொருள்களை அவர்களை வாங்க வைப்பதற்காக அவர்களை அதன் பக்கம் தூண்டி தப்பான பிரச்சாரங்களை செய்யாதீர்கள். தேவையான பொருட்களை தேவை ஏற்படும் போது மக்கள் வாங்குவார்கள். ஒரு பொருளை அதற்குரிய தன்மையை விட அதை நீங்கள் அதிகப்படுத்தி சொல்லாதீர்கள். ஒரு பொருளை விற்கும் போது அதனுடைய குறையை மறைக்காதீர்கள். அப்படி பொருளுடைய குறை மறைக்கப்பட்டு அது விற்கப்பட்டால் அதனுடைய மொத்த வருவாயும் ஹராம், தடுக்கப்பட்ட ஒன்று. பன்றியின் இறைச்சியை சாப்பிடுவதை போல ஒரு முஸ்லிமுக்கு, மதுவை குடிப்பதை போல ஒரு முஸ்லிமுக்கு. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூன்று மனிதர்களை நாளை மறுமையிலே இறைவன் பார்க்கவே மாட்டான், அவர்களிடத்திலே பேசவும் மாட்டான், அவர்களை சுத்தப்படுத்தவும் மாட்டான். யார் தெரியுமா அந்த மூன்று மக்கள்? அவர்களிலே ஒருவரை சொல்கிறேன் நீங்க சகோதரர்களே, யார்? அல் முன்ஃபிக்கு ஸலாதஹு பிஹல்ஃபின் காதி, பொய் சத்தியம் செய்து தனது வியாபாரத்தை பெருக்கக்கூடியவன், பொய்யான விஷயங்களை சொல்லி மக்களுக்கு மத்தியிலே வியாபாரம் செய்யக்கூடியவன் இவனை நாளை மறுமையிலே அல்லாஹ் பார்க்க மாட்டான், இவனிடத்திலே பேச மாட்டான்.
இன்று மக்கள் MBA மார்க்கெட்டிங் என்று படிக்கிறார்களே. இந்த ஐரோப்பியர்களுடைய தொழில் கல்வி வியாபார கல்வியினுடைய பெரும்பாலும் என்ன, எப்படியாவது ஒருவரை ஏமாற்றி ஒரு பொருளை அவர்களுடைய தலையிலே கட்டுவது. இன்று மனிதன் இவ்வளவு பெரிய பொருளாதார நஷ்டத்திற்கு சமுதாய வாழ்க்கையிலே நெருக்கடிக்கு ஆளாக இருக்கிறான். இன்று யோசித்து பாருங்கள், தேவையற்ற பொருட்களை வாங்குவதை நிறுத்திக் கொண்டாலே நாம் எல்லாம் ஒரு பெரிய அளவிலே நிம்மதியான வாழ்க்கை வாழலாம். அவசியத்தை விட அதிகமாக தேவையில்லாத சாமான்களை எல்லாம் மனிதன் அந்த ஆடம்பரத்தை பார்த்து, அந்த அலங்காரங்களை பார்த்து, அந்த விளம்பரங்களை பார்த்து அதற்கு அதை வாங்குவதற்கு அவன் நாடும் போதுதான் அவன் தவறான வழியிலே செல்கிறான். இந்த ஆடம்பர வாழ்க்கைக்கு அவன் அடிமையாகும் போது அப்போது வட்டி வாங்குவான், வட்டி கொடுப்பான், அப்போது அவன் லஞ்சம் வாங்குவான், அப்போது அவன் கமிஷன் வாங்குவான். எப்படியெல்லாம் தவறான வழியிலே சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிப்பான், அப்போதுதான் அவன் ஆடம்பரமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். நியாயமாக நேர்மையாக நீதமாக வாழும்போது அவனுடைய அந்த செல்வம் இறைவனால் அருளப்பட்டதாக அவனுடைய தேவைகளுக்கு நிறைவாக இருக்கும். இன்று பாருங்கள், இந்த ஆடம்பர வாழ்க்கையிலே மூழ்கி சமுதாயத்தையும் தன்னையும் சீரழித்துக் கொண்டிருப்பவர்களுடைய வியாபார பின்னணிகளை நீங்கள் பார்த்தால் நிச்சயமாக ஒரு தவறான வியாபாரத்திலோ அல்லது ஒரு நேர்மை ஒரு நல்ல வியாபாரமாக இருந்தாலும் தவறான முறையிலே அதை செய்பவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சரி செல்வோம். முஹம்மது நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மதீனாவின் கடைத்தெருவிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே அப்போது கோதுமை தானியம் விற்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, இன்னும் பல உணவுப் பொருட்கள் விற்கப்படுகின்றன. அப்படி செல்லும் போது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தானிய வியாபாரிக்கு அருகிலே நின்று குவியலாக இருந்த அவருடைய அந்த தானிய குவியலை பார்த்துவிட்டு பிறகு தனது கையை அந்த குவியலுக்கு கீழே உள்ளே நுழைக்கிறார்கள். அதிலிருந்து கொஞ்சம் தானியத்தை கைப்பிடி தானியத்தை வெளியே எடுக்கிறார்கள். வெளியே எடுத்து பார்த்தால் அந்த தானியம் நனைந்திருந்தது, கோதுமை தானியம் நனைந்து ஈரமாக இருந்தது. மேலே இருக்கின்ற தானியத்தை பார்க்கிறார்கள், அந்த தானியம் காய்ந்து நல்ல தானியமாக இருக்கிறது. அப்போது அந்த வியாபாரியை பார்த்து முஹம்மது நபி கேட்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா சாஹிப தஆம் மா ஹாதா, தானிய விற்பனையாளரே என்ன காரியம், என்ன இது என்று கேட்கிறார்கள். அந்த தோழர் அப்படியே நடுங்கி விட்டார். இறை தூதரின் கோபத்திற்கு ஆளாகி விடுவோமோ, அதனால் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகி விடுவோமோ, நமது எண்ணமோ அப்படி இல்லையே, மக்களை ஏமாற்ற வேண்டும் எண்ணத்தில் நான் செய்யவில்லையே, கலப்படம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் செய்யவில்லையே என்று துடிதுடித்து போன அந்த தோழர் விளக்கம் சொல்கிறார், இறை தூதரே, நான் எனது வாகனத்திலே தானியத்தின் மூட்டையை கொண்டு வரும்போது கொஞ்சம் மலை தூறல் ஏற்பட்டது, அதனால் மேலே உள்ள தானியங்கள் நனைந்து விட்டன. பிறகு நான் மதீனாவின் கடைத்தெருவிற்கு வந்து தானியங்களை இந்த விருப்பிலே கொட்டிய போது மேலே உள்ள தானியங்கள் கீழே வந்துவிட்டன, அடியிலே நனையாமல் இருந்த தானியங்கள் மேலே இருக்கின்றன. இறை தூதரே, இதுதான் நடந்தது. நான் மறைத்து வியாபாரம் செய்ய வேண்டும் என்று எண்ணவில்லை, மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று எண்ணவில்லை, அல்லது ஈரமானதையும் காய்ந்ததையும் கலப்படம் செய்து விற்க வேண்டும் என்று எண்ணவில்லை தூதரே என்று தனது எண்ணத்தை சொன்னபோது இறை தூதர் என்ன பதில் சொன்னார்கள், உனது எண்ணத்தை அறிபவன் அல்லாஹ், எண்ணங்களை அறிவது என் வேலை அல்ல. நான் ஒரு பொதுவான சட்டத்தை சொல்கிறேன், கேட்டுக்கொள், அவ்வளவுதான், இதுதான் மார்க்கம். மன் ரஷனா ஃபலைஸ மின்னா, எவன் ஒருவன் நமது சமுதாயத்திற்கு மோசடி செய்வானோ, எவன் ஒருவன் நமது சமுதாயத்திற்கு மோசடி செய்வானோ அவன் நமது சமுதாயத்தை சேர்ந்தவனே அல்ல, அவ்வளவுதான். எப்படிப்பட்ட நெறி பாருங்கள், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இது நம்பிக்கை கொள்வதன் மூலமாக, அந்த இறை அச்சத்தின் மூலமாகத்தான் கடைபிடிக்க முடியும். எந்த ஒரு சூப்பர்வைசர் உங்களை பார்க்கவில்லை என்றாலும், எந்த ஒரு கண்ட்ரோலர் இன்ஸ்பெக்டர் உங்களை வந்து செக்கிங் செய்யவில்லை என்றாலும், படைத்த இறைவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், அவன் என்னை விசாரிப்பான். சொன்னார்கள்,
இறையச்சத்தின் உச்சத்திற்கு மனிதனை கொண்டு வந்து நிறுத்தியது இந்த இறைவேதம். நீ ஒரு கடுகளவு நன்மை செய்தாலும் அதனுடைய பலனை மறுமையிலே பார்ப்பாய். நீ கடுகளவு தீமை செய்தாலும் அதனுடைய தண்டனையை மறுமையிலே நீ பார்ப்பாய். இப்படிப்பட்ட இறையச்சம் பாருங்கள். அதுவும் தவறுகளை செய்து கொண்டே இரு, இறைவனிடத்திலே மன்னித்து விடு என்று சொன்னால் மட்டும் போதாது, தவறுகளிலிருந்து திருந்து இறைவனிடத்திலே மன்னிப்பு கேள். இந்த திருந்துதல் என்ற விஷயத்திலே ஒரு அழகான ஒரு செய்தியை மார்க்கத்திலிருந்து குறிப்பிடுகின்றேன் பாருங்கள். திருந்தக்கூடிய ஒருவன் இறைவனுடைய படைப்புகளுக்கு அநியாயம் செய்தவனாக இருந்திருந்தால், ஒருவருடைய பொருளை திருடியிருந்தாலோ, அவருடைய அனுமதி இல்லாமல் எடுத்திருந்தாலோ, அல்லது தவறான முறையிலே வியாபாரம் என்ற அந்த உடன்பாடு இல்லாமல் இருபுறத்திலிருந்தும் வாங்குதல் விற்குதல் என்ற நேர்மையான நீதமான அந்த வர்த்தகம் இல்லாமல் கமிஷனாகவோ லஞ்சமாகவோ அல்லது வேறு விதமான கையாடலாகவோ அவனிடத்திலிருந்து ஒரு பொருளை இந்த மனிதன் பெற்றிருந்தால், இறைவனிடத்தில் இறைவனே நான் செஞ்சதெல்லாம் மன்னிச்சிருன்னு சொன்னா மட்டும் இறைவன் மன்னிக்க மாட்டான். எப்படிங்க, ஒரு ஆடருக்கு குர்பானி கொடுத்து சாப்பாடு கொடுத்தா இறைவன் மன்னித்து விட மாட்டான். என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? யார் யாருடைய செல்வங்களை எல்லாம் வர்த்தகம் என்ற அந்த முறையான ஒரு விற்குதல் வாங்குதல் இல்லாமல் நீ பெற்றாயோ, அவர்களிடத்திலெல்லாம் அந்த பொருட்களை திரும்ப ஒப்படைக்காமல், அல்லது ஒப்படைப்பதற்குண்டான வழி இல்லை என்றார். இப்ப நீ ஏழையா போயிட்ட, மிஸ்கினா போயிட்ட, வழி இல்லை ஒரு இடத்துல, அவர்களிடத்திலே சென்று நீ மன்னிப்பு கேட்டுக் கொள்ளாத வரை படைத்த இறைவன் உன்னை மன்னிக்க மாட்டான். மறுமையிலே நீ வெற்றி பெற முடியாது. உனது தொழுகையால் நோன்பால் நீ ஈடேற்றம் பெற முடியாது. இவ்வளவு அழுத்தமான சட்டம் பாருங்கள். இதுதான் கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதர்களுடைய சமூக வாழ்க்கை, அவர்களுடைய பொருளாதார வாழ்க்கையை நேர்படுத்தக்கூடியது. அடுத்து பாருங்கள், மனித வாழ்க்கையிலே நிம்மதி இருக்க வேண்டும் என்றால் அங்கே பாதுகாப்பு இருக்க வேண்டும். சரியா இல்லையா? பாதுகாப்பு இல்லாத இடத்துல நிம்மதி இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. பாதுகாப்பு எப்படி ஏற்படுத்துவது? இந்த உலகத்திலே பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்காக எவ்வளவோ நிறுவனங்கள், எவ்வளவோ மனிதர்கள், அரசாங்கங்கள் சேர்ந்து முயற்சி செய்கின்றன. ஆனால் மனிதனுக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியவில்லை. காரணம் என்ன? அவர்கள் அதற்காக ஏற்படுத்திய அமைப்பும் அந்த பாதுகாப்பு மீறும் போது அதற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய தண்டனைகளும் அப்படி. நான் இதற்கு உங்களுக்கு நீண்ட வரலாறுகளையோ உதாரணங்களையோ பத்திரிகைகளிலிருந்து சொல்ல வரவில்லை. அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன், இது வாழ்க்கைக்கு முழுமையான நெறி, இதுதான் வாழ்க்கைக்கு பொருத்தமான நெறி என்பதற்குரிய ஒரு சின்ன உதாரணங்களை சொல்லி செல்கிறேன் சகோதரர்களே. மனிதனுடைய அந்த பாதுகாப்பை குலைக்கக்கூடிய, சீரழிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்று அப்படியே ஒரு பட்டியல் போடுங்கள். ஒன்று, சின்னதிலிருந்து மேலே செல்லுங்கள், அல்லது மேலிருந்து கீழே வாருங்கள். உதாரணத்திற்கு திருடு. எல்லாரும் ஒத்துக்கொள்கிறீர்களா, இந்த திருடு என்பது சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்று? என்னமோ நினைக்கலாம், ரொம்ப ஈஸியா, என்னங்க திருடு, என்னங்க ஒரு சும்மா ஒன்னு எடுத்துட்டு போயிட்டாங்க, இது என்னங்கன்னு நினைக்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி அல்ல. ஒரு மனிதன் திருடத் தொடங்குகிறான் என்றால் அடுத்து அவன் கொலைக்கு தயாராகுகிறான் என்று நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இறைவேதம் சொல்லக்கூடிய சட்டம் இது. அப்ப இப்ப உங்களுக்கு யோசிச்சு பார்ப்பீங்க பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகளை. எங்கே அவனுடைய திருட்டு தடுக்கப்படுகிறதோ, எங்கே அவனை பிடித்து விடுவார்கள் என்ற பயம் அவனுக்கு ஏற்படுகிறதோ, சென்ற இடத்திலே தன்னை விட பலவீனமானவர்களாக இருந்தால் அவர்களை கொன்றாவது அங்கே உள்ள செல்வங்களை எடுத்துச் செல்கிறான். பார்த்திருக்கிறீர்களா இல்லையா? திருட துணிந்தவன் கொலைக்கு துணிந்தவனாக இருப்பான். அப்ப இந்த திருடு சாதாரணமான ஒன்னா? ஏதோ வீட்டுக்குள்ளார வந்து பாத்திரத்தை திருடிட்டு போயிட்டான், ஏதோ வீட்டுக்குள்ளார வந்து ஒரு போர்வையை திருடிட்டு போயிட்டான், இன்னைக்கு ஒரு பவுன் நகையை பறித்தான், நாளைக்கு இன்றைக்கு 500 ரூபாயை பறித்துக் கொண்டு திருடி கொண்டு சென்றான், நாளைக்கு என்று பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, பத்திரிகை செய்திகளிலே எவ்வளவு அக்கிரமமான திருட்டுகள், கொள்ளைகள் நடக்கின்றன தெரியுமா? பாவம், ஒரு அப்பாவி காவலாளி அவனை கொன்றுவிட்டு ஏடிஎம் மிஷினையே கொள்ளையடித்து சென்று விடுகிறார்கள். அன்றாட சமுதாயத்திலே படிக்கின்ற செய்திகள். பாவம், வயதான மூதாட்டி அவளுடைய காதிலே கழுத்திலே இருக்கின்ற ஒரு பவுன் செயினுக்காக வேண்டி அவளை கொடூரமாக கொலை செய்துவிட்டு அதை பறித்துக் கொண்டு செல்கிறார்கள். இப்போது சொல்லுங்கள், இந்த திருட்டை ஒழிக்காமல் சமுதாயம் பாதுகாப்பு பெற முடியுமா? ஒரு வருஷம் ஜெயில் கொடுத்தா திருடு ஒழிஞ்சிருமா? ஒரு வருஷம் திருட்டினால் ஒரு வருஷம் ஜெயில் தண்டனையால் திருட்டை ஒழிக்க முடியுமா? ஒரு சின்ன குழந்தை, அதற்கு நீங்கள் அழகாக நகை அணிவித்து அதை அலங்கரித்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை, ஆனால் உங்களுக்கு முடியுதா? அது வீட்டுக்குள்ளார ரூம்ல வச்சுதான் நீங்க அலங்கரிச்சு பார்க்கணும். ஆனால் வெளியிலே அழைத்து சென்றால் என்ன நடக்குமோ, தனிமையில இருந்தால் அந்த குழந்தைக்கு என்ன நடக்குமோ என்ற பயம், அச்ச உணர்வு. இறைவனுடைய மார்க்கம் சொல்கிறது பாருங்கள், வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்த்உ ஐதியஹுமா. யார் திருடினாலும் சரி, ஆண் திருடினாலும் சரி, பெண் திருடினாலும் சரி, அவர்களுடைய கரத்தை துண்டித்து விடுங்கள். இந்த தண்டனை தானே இந்த குற்றத்திலிருந்து மனிதனை தடுக்கும். அதற்கு பிறகு பாருங்கள், திருடு கூடுகிறதா குறைகிறதா என்று. நீங்கள் எத்தனை சிறை தண்டனைகளை கொடுத்தாலும் சரி, திருட்டை ஒழிக்க முடியாது, மீண்டும் வந்து திருடுவான். இதுல வேற தமிழ்நாட்டில் பத்திரிகையில் பேட்டி எடுத்து போடுறாங்க, நீங்க எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஒருத்தர் சொன்னால், நான் 28 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி பெருமை. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி ஒரு மனிதன் திருடனாக மாறுவதால் சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் என்ன? எத்தனையோ அப்பாவி உயிர்கள் கொல்லப்படுகின்றன. புரியுதுங்களா? அப்ப மனிதர்களுக்கு பாதுகாப்பை தரக்கூடிய வேதமாக இந்த குர்ஆன் இருக்கின்ற காரணத்தால் இது வாழ்க்கைக்கு முழுமையான நெறி என்று சொல்கிறோம். அடுத்த குற்றத்திற்கு வாருங்கள். திருட்டுக்கு அடுத்தபடியான குற்றம் கற்பழிப்புகள். ஒரு பெண்ணின் மீது, அவளுடைய கண்ணியத்தின் மீது, மானத்தின் மீது பலாத்காரம். உலகத்திலே என்னென்னவோ சட்டம் இயற்ற பார்க்கிறார்கள், ஆனால் எந்த ஒரு சட்டத்தாலும் பெண்களுக்குண்டான பாதுகாப்பை கொடுக்க முடியவில்லை. இறைவனுடைய ஒரு சட்டம் இன்று அமல்படுத்தப்படும் என்று உலக மக்கள் இன்று இரவிலே முடிவு செய்யட்டும். அடுத்த நாள் பாருங்கள், எந்த பெண்மணி வேண்டுமானாலும் ராத்திரியின் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செல்லலாம். யாரும் திரும்பி பார்ப்பதற்கு கூட பயப்படுவான். என்ன சட்டம் தெரியுமா? திருமணம் முடித்திருந்து ஒரு பெண்ணின் மீது அவன் அத்துமீறல் செய்தால் அவனை கல்லெறிந்து கொன்றுவிடுங்கள். திருமணம் முடிக்காதவனாக இருந்தால் அவனுக்கு 100 கசையடி கொடுங்கள். யோசித்து பாருங்கள், என்ன சட்டம் இந்த சட்டம்? யார் ஏற்படுத்திய சட்டம்? படைத்த இறைவன் கொடுத்த சட்டம் சகோதரர்களே. அவனுக்கு தெரியும் குற்றங்களை, மனிதர்களுக்கு பாதுகாப்பை எப்படி கொடுப்பது என்று அவனுக்கு தெரியும். அவன் சொல்லுகின்றான், எந்த அளவுக்கு பெண்களுடைய பாதுகாப்பு இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கின்றது தெரியுமா? சிலர் படிக்காதவர்கள் வேண்டுமானால் சொல்லலாம், இஸ்லாம் பெண்களை அடிமையாக்குகிறது, இஸ்லாம் பெண்களை கண்ணியப்படுத்தவில்லை என்று சொல்லலாம். உலகத்திலே எந்த மதமும் பெண்களுக்கு கொடுக்காத கண்ணியத்தை, உரிமையை இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்கின்றது. வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தில் முஃமினாத், யார் பத்தினித்தனமான ஒழுக்கமான பெண்களின் மீது பழி சொல்லிவிட்டு, அவர்களுடைய நடத்தையிலே பழி சொல்லிவிட்டு, சும்மலம் யதுபி அர்பாஅத்தி ஷுஹதா, தான் சொன்ன அந்த பழிக்கு 4 சாட்சிகளை கொண்டு வரவில்லை என்றால், ஃபத்ரிபூஹும் தமானீன ஜல்தத்தன், 80 கசையடிகள் அவர்களுக்கு கொடுங்கள். இப்படி ஒரு வேதத்தை கொண்டு வந்து காட்டுங்கள் பார்க்கலாம். பெண்களுக்கு இஸ்லாம் கண்ணியம் கொடுக்கவில்லையா? இஸ்லாம் கட்டுப்பாட்டை கொடுக்கிறது, உன்னை பேணுவதற்கு, உனது ஒழுக்கத்தை பேணுவதற்கு, உனது கற்பை பேணுவதற்கு, உனது உயிரை பேணுவதற்கு. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இன்று பெண்களிலே யார் அதிகமாக கொல்லப்படுகிறார்கள் தெரியுமா? சமூகத்தோடு, சமுதாய செய்திகளோடு உங்களுக்கு தொடர்புகள் இருந்தால் தெரியும், பெண்களிலே யார் அதிகம் கொல்லப்படுகிறார்கள் தெரியுமா? எந்த பெண் தனது ஒழுக்கத்தை விலை பேசி, நாணத்தை வெட்கத்தை விட்டுவிட்டு இறைவன் அமைத்த அந்த கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறி செல்கிறாளோ, சுதந்திரம் என்ற பெயரிலே தனது உடலை விற்க விரும்புகிறாளோ, அந்த பெண்கள்தான் உலகத்திலே அதிகமாக கொல்லப்படுகிறார்கள். பெண்களுடைய கொலை எங்கே நடக்கிறது? எங்கே அதிகம் நடக்கிறது? கிளப்புகளிலே நடக்கின்றன, விபச்சார விடுதிகளிலே நடக்கின்றன, பொழுதுபோக்கு அம்சங்கள் என்ற பெயரிலே சமுதாயம் நடத்தக்கூடிய அந்த கலாச்சார சீரழிவு கூடங்களிலே பெண்களின் கொலைகள் நடக்கின்றன.
யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை அடிமைப்படுத்தவில்லை, இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை பாதுகாக்கிறது. சமீபத்தில் ஒரு சில கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் இந்தியாவினுடைய மிக முக்கியமான நகரங்களிலே பெண்களுக்கு எதிரான பாலியல் தொந்தரவுகள் அதிகமான போது அந்த நகரத்தினுடைய காவல்துறையின் முதன்மை நிர்வாகியை சந்தித்து, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதே, உங்கள் காவல்துறையால் இதை கண்காணித்து தடுக்க முடியவில்லையா என்று கேட்டபோது, நாங்கள் என்ன செய்வது, இப்படி அவர்கள் ஆடை அணிந்து வந்தால் இதை எந்த ஒரு அரசாங்கத்தாலும் எந்த ஒரு படையாலும் தடுத்து நிறுத்த முடியாது. முஸ்லிம் பெண்களை பாருங்கள், முஸ்லிம் பெண்களை பாருங்கள், அவர்கள் அணியக்கூடிய ஆடை அவர்களுக்கு கேடயமாக இருந்து அவர்களை பாதுகாக்கிறது. மற்ற பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பாலியல் தொந்தரவுகள் எல்லாம், அந்த சீண்டுதல்கள் எல்லாம் முஸ்லிம் பெண்களுக்கு ஏற்படுவதில்லையே, ஏன் இவர்கள் ஒழுக்கமான ஆடை அணிவதில்லை என்று அந்த காவல்துறை அதிகாரி சொல்கிறார். சமீபத்திலே கூட இந்தியாவினுடைய, அதாவது தமிழ்நாட்டுடைய ஒரு மதுரை நகரத்தில் இருக்கின்ற ஒரு கோவில் அதிகாரி ஒரு அவர்கள் சொல்லும் பொழுது, முஸ்லிம் பெண்களை போன்று நமது இந்து பெண்களும் ஒரு நல்ல கண்ணியமான ஆடை அணிய வேண்டும், அப்போதுதான் இந்த விபச்சாரம் இது போன்ற பல தொந்தரவுகளில் இருந்து அல்லது பலாத்காரம் போன்ற பிரச்சனைகளில் இருந்து நமது பெண்களை பாதுகாக்க முடியும் என்று சொன்னபோது, உண்மையை சொன்னபோது பலருக்கு ஒத்துக்கொள்ளவில்லை, பிரச்சனைக்கு வந்து விட்டார்கள். அது ஒரு தனி கதை சகோதரர்களே. அப்ப இஸ்லாம் பெண்களுக்கு முழு கண்ணியத்தை கொடுக்கிறது. மக்கள் சொல்வது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், சிந்தித்து பாருங்கள். மூன்றாவது சகோதரர்களே, முதலாவதாக திருட்டை பற்றி சொன்னோம், இரண்டாவதாக அந்த பாலியல் பலாத்காரங்களை பற்றி சொன்னோம், அதுபோன்றுதான் விபச்சாரம். இன்று என்ன சொல்கிறார்கள், விரும்பி செஞ்சா கிடையாதுங்க. அது கண்ணியத்திற்குரியவர்களே, எப்போது ஒரு மனிதன் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தனது ஒழுக்கம் தவறுகிறானோ அவனுடைய அந்த நிலைப்பாடு அதோடு இருக்காது, அவன் அத்தோடு நின்று கொள்ள மாட்டான். அவன் விரும்புகிற அத்தனை நல்ல பெண்களையும் சீரழித்துத்தான் தீருவான். இதுதான் அவனுடைய மனப்பக்குவம். இதற்கு அன்றாட பத்திரிகைகளிலே நீங்கள் பார்க்கக்கூடிய நூற்றுக்கணக்கான உதாரணங்களை சொல்லலாம். லேப்டாப்புகள் கைப்பற்றப்பட்டன, நூற்றுக்கணக்கான படங்கள், அது கைப்பற்றப்பட்டது, நூற்றுக்கணக்கான விஷயங்கள் என்றெல்லாம் செய்தி வந்ததற்கு பின்பு அவர்கள் தடுமாறுகிறார்கள். இதற்கும் இறைவன் சொல்லக்கூடிய சட்டம் என்ன தெரியுமா? முன்பு சொன்ன அதே சட்டம் தான். திருமணம் முடித்து அவன் ஒழுக்கம் கெட்டவனாக மாறியிருந்தால் அவனை கல்லெறிந்து கொன்றுவிடுங்கள். திருமணம் முடிக்காதவனாக இருந்தால் அவனுக்கு 100 கசையடி கொடுங்கள். இதன் மூலமாக கண்ணியத்திற்குரியவர்களே, பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பை இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்கிறது. சமூகத்திலே தாய்க்கு, சகோதரிக்கு, மகனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாதுகாப்பை இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்கின்றது. அடுத்து சகோதரர்களே, இந்த சமுதாயத்திலே கொள்ளையடித்தல் என்ற ஒரு செயல், என்ன செயல், கொள்ளையடிப்பது. இதற்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய தீர்வு என்ன தெரியுமா? இன்று கொள்ளையடிப்பதிலிருந்து பயந்து பயமற்று யாராவது இருக்கிறார்களா? அதற்காக வேண்டிதான் இவ்வளவு பெரிய செக்யூரிட்டி கேமராக்கள், எவ்வளவு ஏற்பாடுகள். மேலை நாடுகளிலே பார்த்தால் இன்னும் அதிகமான ஏற்பாடுகள். ஒரு சின்ன வாகனத்தில் உதாரணத்துக்கு ஒரு லட்சம் அமெரிக்கன் டாலர் எடுத்துட்டு போனா, அந்த 1 லட்சம் அமெரிக்கன் டாலரை எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு 3 ஜீப்பு, பின்னாடி ஒரு 3 ஜீப்பு, அந்த எல்லாத்திலையும் பயங்கரமான ஆயுதங்கள் ஏந்திய துப்பாக்கி மனிதர், இப்படியெல்லாம் பாதுகாத்துதான் கொண்டு போய் அதை சேர்க்க முடியும். ஆனா இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த சட்டம் அமலிலே இருக்குமே ஆனால் சின்ன பையன் கையில $1,00,000 கொடுத்து வெளியே அனுப்பிடணும். என்ன சொல்கிறது தெரியுமா? கொள்ளையடித்தல், ஆயுதம் ஏந்தி தாக்கி கொள்ளையடிக்க வருவது. இதற்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை பாருங்கள். ஐயு கத்தலு ஔ யுஸல்லபு,
அவர்கள் மாறுகை மாறுதால் வெட்டப்பட்டு, மக்களுக்கு முன்னால் மாறுகை மாறுதால் வெட்டப்பட்டு அவர்கள் சிலுவையிலே கடுமரத்திலே ஏற்றப்பட வேண்டும். பாருங்கள், கொள்ளையடிப்பவனுக்கு இதுதான் தண்டனை என்று. யாரு கையில கத்தி வச்சுக்கொண்டோ ஆயுதங்கள் ஏந்திய கொள்ளையடிக்க வர்றானோ அவனுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய தண்டனை என்ன? அவனை மாறுகை மாறுகால் வெட்டி, அதுவும் ரூமில் வச்சு வெட்டக்கூடாது, மக்களுக்கு முன்னால் வெட்டி அப்படியே உயிரோடு அவனை கழுமரத்திலே ஏற்றிவிட வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள், இதுதான் என்ன. இந்த சட்டத்தை மக்கள் இன்று நடத்தட்டும், அதற்கு பிறகு பாருங்கள் எப்படிப்பட்ட பாதுகாப்பு மக்களுக்கு மத்தியிலே நிகழும் என்பதை. இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, இறை வேதத்தை எடுத்துக்கொண்டால், இஸ்லாமின் அடிப்படையான முதல் இறை வேதத்தை எடுத்துக்கொண்டால் மக்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை அது தருகிறது. காரணம் என்ன? அவர்களுடைய பொருளாதாரத்திற்கு வழிகாட்டுகிறது, அவர்களுடைய சமூக பாதுகாப்புக்கு வழிகாட்டுகிறது, அவர் குடும்ப உறவுகளை பேணுகிறது. தாய் தந்தை கணவன் பிள்ளைகள் பெற்றோர் உறவுகள் என்று இரத்த உறவுகளை பேணுவதற்குரிய சரியான அடிப்படைகளை இந்த இஸ்லாமிய மார்க்கம் குர்ஆனின் மூலமாக வகுத்து தருகிறது சகோதரர்களை. பிறகு நீங்கள் எடுத்துக்கொண்டால் முஹம்மது நபியினுடைய வாழ்க்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்று காலை வரை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். உங்களுக்கு நேரம் இருந்தால் நான் சொல்ல தயார், ஆனால் நீங்க நாளைக்கெல்லாம் வேலைக்கு போகும், சரியா? அதனால சுருக்கமாக சொல்கிறேன் கண்ணியத்திற்குரியவர்களே, முஹம்மது நபி அவர்கள் கடவுள் அல்ல, அவர்கள் கடவுளுடைய மகனும் அல்ல, மனிதர்களிலே பிறந்த ஒருவர். அவர்களை இறைவன் தனது தூதராக தேர்ந்தெடுத்து எப்படி வாழ வேண்டும் மனித குலம் எல்லாம், அவருக்கு கட்டுப்பட்டு அவர் சொல்படி நீங்கள் நடந்தால் நீங்கள் நேரான நல்ல வழியை அடையலாம். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அரசருக்கு வழிகாட்டி வேணுமா? மன்னர்களுக்கு முஹம்மது நபி மன்னராகவும் அரசராகவும் இருந்து வாழ்ந்திருக்கிறார்கள், அதற்குரிய ஒழுக்கங்களை அவர்கள் கடைபிடித்து வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்களிலே மன்னர்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. ஒரு வியாபாரிக்கு, தொழில் செய்கின்ற வியாபாரிக்கு அழகிய முன்மாதிரி தேவையா? முஹம்மது நபி தொழில் செய்திருக்கிறார்கள், வியாபாரம் செய்திருக்கிறார்கள். அல்லது ஒரு தந்தைக்கு பிள்ளைகளை எப்படி பராமரிக்க வேண்டும், கணவன் மனைவியை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதற்குண்டான வழிகாட்டுதல் தேவையா? முஹம்மது நபி திருமணம் முடித்திருக்கின்றார்கள், பிள்ளைகளை பெற்றிருக்கிறார்கள், தந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் வழிகாட்டியாக திகழ்ந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு முஹம்மது நபியிலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது. ஒரு இறை அச்சமுள்ள ஒரு இறை நேசர், இறை வணக்கத்திலே ஈடுபடக்கூடியவர் எப்படி இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரி தேவையா? அதற்கும் முஹம்மது நபி வழிகாட்டியாக முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றது. இது வாழ்க்கைக்கு முழுமையான வழிகாட்டி, வாழ்க்கைக்குரிய முழுமையான நெறி. ஏன் என்று சொன்னால், மனிதன் பிறந்ததிலிருந்து இறப்பு வரை, மனிதனுடைய அவனுடைய உள்ளங்காலிலிருந்து உச்சி தலை வரை உண்டான அனைத்திற்கும் வழிகாட்டுகிறது. எங்கேயாவது ஒரு மார்க்கத்திலே அந்த மார்க்கம் ஒவ்வொரு வாரத்திற்கும் உனது நகங்களை களைந்து வெட்டி சுத்தமாக வைத்துக் கொள் என்று சொல்கிறதா? முஹம்மது நபி அவர்களுடைய வழிகாட்டுதலை தவிர முஹம்மது நபி சொல்கிறார்கள், வாரத்திற்கு ஒரு முறை நகங்களை வெட்டி சுத்தம் செய்து கொள்ளுங்கள், உடலில் உள்ள தேவையற்ற முடிகளை களைந்து நீங்கள் உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், உணவு உண்ணும் போது கைகளை நன்றாக நன்று நீங்கள் கழுவிவிட்டு உணவருந்த அமருங்கள், சாப்பிட்டதற்கு பிறகு கைகளை கழுவி கொள்ளுங்கள், ஒவ்வொரு நாளும் குறைந்தது 5 முறை பல் துலக்குங்கள், காலையிலே மதியத்திலே மாலையிலே இரவிலே என்று நீங்கள் பல் துலக்கி பல்லை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், வாரத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக குளித்துக் கொள்ளுங்கள், உங்கள் ஆடைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். தலை சீவுவது எப்படி என்று முஹம்மது நபி வழிகாட்டுகிறார்கள், காலடிவது காலிலே செருப்பு எப்படி போட வேண்டும் என்பதற்கு வழிகாட்டுகிறார்கள், சிறுநீர் கழிக்க செல்ல வேண்டுமா அதற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள், திருமணம் முடிக்க வேண்டுமா, மனைவியோடு குடும்பம் நடத்த வேண்டுமா, பிள்ளைகளை நாம் வழிகாட்ட வேண்டுமா, பிள்ளைகளோடு எப்படி விளையாடுவது, எப்படி அன்பு காட்டுவது, எப்படி அவர்களை பராமரிப்பது, அதற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எதற்கு உங்களுக்கு தேவை? முஹம்மது நபியினுடைய ஹதீஸை எடுத்து படியுங்கள், அத்தனைக்கும் அதிலே வழிகாட்டுதல் இருக்கிறது. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நிறைவான வாழ்க்கை முறைக்குத்தான் அழைப்பதற்காக இந்த இடத்திலே நீங்கள் ஒன்று கூட்டப்பட்டிருக்கிறீர்கள். இந்த அழைப்பு உங்களுக்கு வைக்கப்படுகிறது. இதை நீங்கள் சிந்தியுங்கள், இதை நீங்கள் படியுங்கள், ஆராய்ச்சி செய்யுங்கள். உங்கள் மனதிலே இறைவன் மேலும் தெளிவையும் வழிகாட்டுதலையும் தருவானாக. படைத்த இறைவனிடத்திலே கேளுங்கள், எனக்கு பாதுகாப்பை கொடு, எனக்கு நேர்வழியை கொடு, உனக்கு எது பிடித்தமோ அதன் பக்கம் நீ என்னை அழைத்துச் செல் என்று கேளுங்கள். நிச்சயமாக அந்த படைத்த இறைவன் உங்களுக்கும் எனக்கும் வழிகாட்ட போதுமானவன். இத்தோடு உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.